சாந்தி. ஜூன் 26, 2026 காலை முரளி, பாக்தாதா, மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இவ்வுலகில் ஒரே ஒரு தந்தை மாத்திரமே தன்னலமற்ற சேவையை செய்கிறார். ஏனெனில் நீங்கள் நிச்சயமாக செய்த செயல்கள் அனைத்தினதும் பலனை பெறுகிறீர்கள். கேள்வி: நாடகத்திற்கேற்ப 100% நிச்சயமான எவ்விஷயம் குழந்தைகளாகிய உங்களை சந்தோஷமானவர்கள் ஆக்குகின்றது? பதில்: நாடகத்திற்கேற்ப புதிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது என்பது நிச்சயமானதாகும். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீர்கள் என்னும் சந்தோஷம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. நிச்சயமாக இப்பழைய உலகம் அழிவடைய உள்ளது. குழந்தைகளான நீங்கள் அதிகமாக முயற்சி செய்கையில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள். பாடல்: உங்களை கண்டு கொண்டதால் நாங்கள் முழு உலகையும் கண்டு கொண்டோம். பூமி ஆகாயம் அனைத்தும் எங்களுக்கே உரியவை. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் எதனை கூறுகிறீர்களோ அதே விஷயங்களையே பாபாவும் கூறுகிறார். குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா உங்களை கண்டு கொண்டதால் நாங்கள் ஸ்வர்க அதிபதிகள் ஆகுகிறோம். தந்தையும் கூறுகிறார், குழந்தைகளே மன்மனா பவ். இது அதே விஷயமே. இந்த ஆன்மீக ஒன்று கூடலுக்கு செல்வதனால் நீங்கள் எதனை பெறுகிறீர்கள் என மக்கள் பிரம்ம குமாரர்களும் குமாரிகளுமாகிய உங்களை வினவுகிறார்கள். ஆகவே பிரம்மா குமாரர்களும் குமாரிகளுமாகிய நீங்கள் கூறுகிறீர்கள், நாங்கள் பாப்தாதாவின் ஊடாக உலக அதிபதிகள் ஆகுகிறோம். வேறு எவராலும் உலக அதிபதி ஆக முடியாது. லக்ஷ்மியும் நாராயணனும் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். சிவபாபாவால் உலக அதிபதியாக முடியாது. குழந்தைகளான நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுகிறீர்கள். உங்கள் தந்தை உலக அதிபதி ஆகுவதில்லை. அத்தகைய தன்னலமற்ற சேவையை செய்கின்ற வேறு எவரும் கிடையாது. அனைவரும் நிச்சயமாக தாங்கள் செய்கின்ற சேவையின் பலனை பெறுகிறார்கள். அது சமூக சேவையாக இருந்தாலென்ன, அல்லது மக்கள் பக்தி மார்க்கத்தில், அல்லது வேறு எங்கேயாவது எதனை செய்தாலென்ன, அவர்கள் நிச்சயமாக தாங்கள் செய்தவற்றின் பலனை பெறுகிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறது. தந்தை கூறுகிறார், நான் மாத்திரமே குழந்தைகளாகிய உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற தன்னலமற்ற சேவையை செய்கிறேன். ஆனால் நான் அவ்வாறு ஆகுவதில்லை. நான் குழந்தைகளாகிய உங்களை சந்தோஷமானவர்கள் ஆக்குகிறேன். நான் உங்களை சந்தோஷதாமத்தின் அதிபதிகள் ஆக்கி உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து பின்னர் என்னுடைய நிர்வாணாதாமத்துக்கு சென்று ஓய்வு ஸ்திதியில் இருக்கிறேன். அசரீரி உலகமே ஓய்வு என கூறப்படுகிறது. மக்கள் ஓய்வு பெறுகிறார்கள். அவர்கள் அனைத்தையும் தங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு ஆன்மீக ஒன்று கூடல்களுக்கு செல்கிறார்கள். முக்திக்கான பாதை காண்பிக்கப்படுவதற்காக அவர்கள் குருமார்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த மனிதராலும் முக்திக்கான அல்லது ஜீவன் முக்திக்கான பாதையை எவருக்கும் காண்பிக்க முடியாது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர்களால் எவருக்கும் சர்க்கதியை அருள முடியாது. அவர்களால் அதனை தங்களுக்கு தாங்களே கொடுக்கவும் முடியாது. அவர்கள் தங்களுக்கு தாங்களே சர்க்கதியை கொடுக்க முடிந்தால் அதனை அவர்களால் ஏனையோருக்கும் கொடுக்க முடியும். தந்தை பரந்தாமத்தில் இருந்து வருகிறார். அவரே அந்த இடத்தில் வசிப்பவர். குழந்தைகளாகிய நீங்களும் அந்த இடத்தில் வசிப்பவர்கள். நீங்கள் இந்த செயற்களத்தில் உங்கள் பாகங்களை நடிக்க வேண்டும். குழந்தைகளான உங்களுக்காக பாபா இங்கு ஒருமுறை வர வேண்டும். ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டு வருவதனால் நரகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். சிவபாபா பிரம்மாவினூடாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை மேற்கொள்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகிறீர்கள் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு 5000 வருடங்களும் நீங்கள் வந்து உங்கள் ஆஸ்தியை பெறுவதற்காக பிரம்மாவினூடாக சிவபாபாவின் குழந்தைகள் ஆகுகிறீர்கள் என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. அவர் தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். அவரே ஞானம் நிறைந்தவரும் ஞானக்கடலும் ஆவார். அவர் உங்களுக்கு யோகத்தை, அதாவது நினைவை கற்பிக்கிறார். ஆனால் எவ்வாறு அசரீரியான ஒருவரால் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும்? இதனாலேயே அவர் கூறுகிறார், பிரம்மாவினூடாகவே நான் உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுகிறேன், அதாவது நான் தேவ தர்மத்தின் ஸ்தாபனையை தூண்டுகிறேன். இப்பொழுது தேவ தர்மம் இல்லை, அது மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். நான் மீண்டும் ஒரு முறை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை தூண்டி திரும்பவும் அனைவரையும் முக்தி தாமத்துக்கு அழைத்து செல்கிறேன். பாரதமே புராதன தேசமாகும். இதனாலேயே உண்மையில் பாரதத்தின் ஜனத்தொகையே அனைத்திலும் பெரியதாக இருக்க வேண்டும். அத்தகைய விஷயங்கள் வேறு எவருடைய புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஜனத்தொகையே அனைத்திலும் பெரியதாக இருக்க வேண்டும். அது 5000 வருடங்களாக அதிகரித்து வருகிறது. ஏனைய அனைவரும் 2500 வருடங்களுக்கு பின்னரே வருகிறார்கள். இஸ்லாமியர்களின் ஜனத்தொகை குறைவாக இருக்க வேண்டும். சிறிது காலத்துக்கு பின்னர் பௌத்தர்கள் வருகிறார்கள். ஆகவே அவர்கள் மத்தியில் சிறிதளவு வேறுபாடு இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களும் பௌத்தர்களும் முதலில் சத்தோபிரதானாக இருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் படிப்படியாக தமோபிரதான் ஆகுகிறார்கள். அந்த கணக்கும் உள்ளது. இவ்விஷயங்களை பற்றி விசேஷமான விவேகிகளாக உள்ள குழந்தைகள் சிந்திக்க வேண்டும். இந்நாட்களில் சைனாவின் ஜனத்தொகையே அனைத்திலும் பெரியது என்று அவர்கள் எழுதுகிறார்கள். எவ்வாறாயினும் மக்களுக்கு உலக சக்கரத்தின் இந்த ஞானம் இருப்பதில்லை. இந்த ரகசியங்கள் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களின் புத்திகளில் உள்ளது. இது கல்விமான்களுக்கு விபரமாக விளங்கப்படுத்த வேண்டும். தேவ தர்மம் இருந்ததிலிருந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆகவே இந்நேரத்தில் அவர்களின் ஜனத்தொகையே அனைத்திலும் பெரியதாக இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் தேவ தர்மத்துக்கு உரியவர்கள் ஏனைய சமயங்களுக்கு மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். முதலில் பலர் முஸ்லிம்கள் ஆகினார்கள். பின்னர் பலர் பௌத்தர்கள் ஆகினார்கள். இங்கும் பல பௌத்தர்களும் எண்ணற்ற கிறிஸ்தவர்களும் உள்ளார்கள். தேவ தர்மத்தின் குறிப்பே கிடையாது. நாங்கள் பிராமணர்கள் என்று எங்களை நாங்கள் கூறினாலும் அவர்கள் எங்களை இந்துக்கள் என்னும் நிரலினுள் இடுகிறார்கள். ஸ்ரீமத்துக்கேற்ப பிராமணர்களாகிய எங்களினூடாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த புரிந்துணர்வு இருக்க வேண்டும். சமயங்கள் நினைவு கூறப்படுகின்றன. இங்கு மக்கள் தங்களை இந்துக்களாக கருதுகிறார்கள். இந்து சமயமே அனைத்திலும் பழமையான ஆரிய சமயம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பாரத மக்கள் முதலில் ஆரிய மக்களாக, அதாவது நாகரீகமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது ஆரிய சமயத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள் ஆகிவிட்டார்கள். எவருக்கும் எவ்விவேகமும் இருப்பதில்லை. தங்கள் மனங்களில் தோன்றுகின்ற எச்சமயத்தின் பெயரையாவது அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். விருட்சத்தின் முடிவில் சிறிய கிளைகளும் இலைகளும் இருக்கின்றன. புதியவர்களுக்கான மரியாதை இருக்க வேண்டும். நீங்கள் பாபாவிடமிருந்து உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை கோருகிறீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஆகவே உங்களுக்கு அத்தகையதொரு ஆஸ்தியை கொடுக்கின்ற தந்தையை நீங்கள் எவ்வளவுக்கு நினைவு செய்ய வேண்டும்! அவரை நினைவு செய்வதனால் நீங்கள் ஓர் ஆஸ்தியை பெற்று தூய்மை ஆகுவீர்கள். நீங்கள் உங்களுடைய லௌகீக தந்தையர்களிடமிருந்து செல்வமாகிய ஆஸ்தியை பெறுவதுடன் தூய்மை அற்றவர்கள் ஆகுவதற்கான ஓர் ஆஸ்தியையும் பெறுகிறீர்கள். ஒருவர் உங்களுடைய லௌகீக தந்தையும் மற்றவர் இவ்வுலகத்துக்கு அப்பாற்பட்ட தந்தையும் இடையில் இருக்கும் இவர் சூட்சும தந்தையும் ஆவார்கள். இடையிலுள்ள இவரே இரு சாராருடனும் தொடர்பு பட்டுள்ளவர். சிவபாபாவுக்கு எச்சிரமமும் இருப்பதில்லை. இவரே பல்வேறு அவதூறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதூறு செய்யப்படுவதில்லை. இவர் இடைநடுவில் சிக்கிக் கொண்டுள்ளார். தனது சொந்த பாதையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது பிராமணர் அகப்பட்டு கொண்டார் என கூறப்பட்டுள்ளது. அவதூறுகளை பெறுவதற்காக இவர் இடையில் சிக்கிக் கொண்டார். சூட்சும தந்தை மாத்திரமே இவ்விஷயங்களை சகித்து கொள்ள வேண்டும். சிவபாபா இவரில் பிரவேசித்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். தூய்மையாக இருப்பதால் சிலர் அடிக்கப்படுகின்றார்கள். தந்தை கூறுகிறார், நான் அனைவரையும் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு வந்துவிட்டேன். மரணம் உங்கள் முன்னிலையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நிச்சயமாக விநாசம் தேவைப்படுகிறது. விநாசமின்றி எவ்வாறு அங்கு அமைதியும் சந்தோஷமும் ஏற்பட முடியும்? ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது யுத்தம் முடிவுக்கு வருவதற்காக மக்கள் யாகம் வளர்க்கிறார்கள். விநாசம் நிச்சயமாக நடைபெறும் என்பதை பிராமண குல அலங்காரங்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு எவ்வாறு ஸ்வர்க்க வாசல்கள் திறக்கும்? அனைவருமே ஸ்வர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். முயற்சி செய்பவர்களே அங்கு செல்வார்கள். ஏனைய அனைவரும் முக்தி தாமத்துக்கு செல்வார்கள். மக்கள் இதனை புரிந்து கொள்ளாததால் அவர்களுக்கு அதிகளவு அச்சம் உள்ளது. அவர்கள் அமைதிக்காக தொடர்ந்தும் தடுமாறிக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் கருத்தரங்குகளை நடத்துகிறார்கள். எவ்வாறு சந்தோஷ தாமமும் அமைதி தாமமும் ஸ்தாபிக்கப்படுகின்றன என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். விநாசமின்றி ஸ்தாபனை நடக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது திரிகால தரிசிகள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானமாகிய மூன்றாவது கண்ணை பெற்றுவிட்டீர்கள். எவரும் சண்டை போடாதிருக்கும் வகையில் எவ்வாறு அமைதி ஏற்பட முடியுமென அம்மக்கள் தொடர்ந்தும் வினவுகிறார்கள். ஏகத்துவம் இருக்க வேண்டுமென அனைவரும் கூறுகிறார்கள். தாங்கள் அனைவரும் ஒரேயொரு தந்தையின் குழந்தைகளான சகோதரர்கள் என்ற வழிகாட்டல்களை அவர்கள் அனைவரும் ஒரேயொரு தந்தையிடமிருந்தே பெற்றிருப்பின் ஏகத்துவம் இருக்க முடியும். அனைவரும் ஒரேயொரு தந்தையின் குழந்தைகளாக இருப்பின் அவர்கள் தங்கள் மத்தியில் சண்டை போடக்கூடாது. அது அவ்வாறே சத்திய யுகத்தில் இருந்தது. அங்கு அவர்களில் எவருமே ஒருவரோடொருவர் சண்டையிட்டதில்லை. அது சத்திய யுகம் பற்றிய விஷயமாகும். இங்கு இது கலியுகம். உண்மையிலேயே சத்திய யுகத்தில் தேவர்கள் இருந்தார்கள். நீங்கள் அங்கு இருக்கும் பொழுது ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் எங்கு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதில்லை. சத்திய யுகத்தில் மாத்திரமே ஓர் ராஜ்யம் உள்ளது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அங்கு அமைதியும் சந்தோஷமும் உள்ளன. அங்கு அனைத்தும் உள்ளன. உங்கள் முயற்சிகளுக்கேற்ப வரிசை கிரமமாக இவ்விஷயங்கள் அனைத்தும் உங்கள் புத்திகளில் உள்ளன. உண்மையிலேயே நீங்கள் சத்திய யுகத்தை ஆட்சி செய்தீர்கள் என்பதையும் அங்கு பெருமளவு சந்தோஷம் இருந்தது என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். அத்தர்மம் பிரிவினையற்றது. வேறு எவரிடமும் இந்த ஞானம் இல்லை. நீங்கள் இந்நேரத்தில் ஞானம் நிறைந்தவர்களாகிறீர்கள். தந்தை உங்களை தமக்கு சமமானவர்களாக்குகிறார். உங்களுடைய புகழ் தந்தையினுடைய புகழுக்கு சமமாக ஆக வேண்டும். தெய்வீக காட்சிக்கான திறவுகோல் தந்தையிடமே உள்ளது. தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார், நான் பக்தி மார்க்கத்தில் செயற்பட வேண்டும். மக்கள் யாரை வழிபட்டாலும் அதற்கேற்ப நான் அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறேன். இங்கு தெய்வீக காட்சிகளுக்கான பாகமும் தொடர்கிறது. அர்ஜுனர் விநாசத்தின் ஒரு காட்சியை கண்டதாக கூறப்படுகிறது. விநாசம் நிச்சயமாக நடைபெற வேண்டும். விஷ்ணு பூமியின் ஸ்தாபனையும் நிச்சயமாக நடைபெற வேண்டும். தந்தை முன்னைய கல்பத்தில் செய்ததை போன்றே மிக சரியாக விளங்கப்படுத்துகிறார். பாபா எங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுகிறார். நாங்கள் தேவர்கள் ஆகும் பொழுது நிச்சயமாக அசுர உலகம் அழிக்கப்படும். அனைத்து திசைகளிலிருந்தும் விரக்தி குரல்கள் ஒலிக்கும். இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் என்பதை புத்தியினால் புரிந்து கொள்ள முடியும். கடும் மழையும் இருக்கும். இவை அனைத்தும் அழிக்கப்படும் பொழுது மாத்திரமே சத்திய யுகம் ஸ்தாபிக்கப்படும். பூமி பஞ்ச தத்துவங்களின் பசலையை பெறும். பூமி எவ்வளவு பசலையை பெறுகிறது என பாருங்கள். தந்தை கூறுகிறார், உருதிர யாகத்தில் அனைவரும் அர்ப்பணிக்கப்படுவார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வாறு உருதிர ஞான யாகம் உருவாக்கப்படுகிறது என பாருங்கள். அவர்கள் சிவபாபாவின் சிவலிங்கத்தையும் சிறிய சாலிகிராம்களையும் உருவாக்கி அவற்றை வழிபட்டு பின்னர் அவற்றை அழிக்கிறார்கள். பின்னர் மறுநாள் அவர்கள் அவற்றை மீண்டும் உருவாக்குகிறார்கள். அவர்கள் அவற்றை வழிபட்டு பின்னர் அவற்றை அழிக்கிறார்கள். சிவபாபாவுடன் சேவை செய்துள்ளவர்களுக்கும் அவர்கள் அதையே செய்கிறார்கள். மக்கள் ஒவ்வொருவருடமும் ராவணனின் கொடும் பாவியையும் உருவாக்கி அதனை எரிக்கிறார்கள். வழக்கமாக ஓர் எதிரியின் கொடும் பாவி ஒருமுறை அல்லது இருமுறை மாத்திரமே உருவாக்கப்பட்டு பின்னர் எரிக்கப்படுகிறது. அவர்களுக்கு அதனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கின்ற வழக்கம் உள்ளது என்பதல்ல. ஒரு தடவை மாத்திரமே அவர்கள் தங்களின் கோபம் அனைத்தையும் அகற்றுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ராவணனை எரிக்கிறார்கள். எவரும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பின்னர் அவர்கள் ராவணன் சீதையை அபகரித்ததாகவும் கூறுகிறார்கள். அவர்கள் எதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை. இவை அனைத்திலிருந்தும் வெளிநாட்டவர்கள் எதனை புரிந்து கொள்வார்கள்? எதையும் இல்லை. நாளுக்கு நாள் அவர்கள் ராவணனின் கொடும் பாவியை மென்மேலும் பெரியதாக ஆக்குகிறார்கள். ஏனெனில் ராவணன் பெருமளவு துன்பத்தை விளைவிக்கிறான். நீங்கள் இப்பொழுது ராவணனை வெற்றி கொள்கிறீர்கள். அவன் சத்திய யுகத்தில் இருக்க மாட்டான். நோய்கள் போன்ற கர்ம வேதனை அனைத்தும் ராவணனின் காரணமாகவே ஏற்படுகிறது. ராவணன் இருப்பதால் மக்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் பாவகரமானவையாகவே உள்ளன. உருவாக்கப்பட்டுள்ள இந்நாடகம் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பற்றியது. இவ்வரலாற்றையும் புவியியலையும் பற்றி எவரும் அறியார். லக்ஷ்மியும் நாராயணனும் எவ்வாறு அந்த ராஜ்யத்தை பெற்றார்கள்? எவரும் இதனை அறியார். சிறு குழந்தைகளான நீங்கள் விளங்கப்படுத்துகிறீர்கள், லக்ஷ்மியும் நாராயணனும் சத்திய யுகத்தில் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் சங்கம யுகத்தில் ராஜயோகத்தை கற்று அந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். எவ்வாறு அவர்கள் லக்ஷ்மியும் நாராயணனும் தங்கள் ராஜ்யத்தை அடைந்தார்கள் என்பதை இளம் பிரம்மா குமாரிகள் சென்று பிர்லாவுக்கு விளக்கப்படுத்த வேண்டும். இப்பொழுது கலியுகமாகும். இது சத்திய யுகம் என அழைக்கப்பட முடியாது. தற்சமயத்தில் ராஜ்யம் எதுவும் இல்லை. அரசர்களின் கிரீடங்கள் அகற்றப்பட்டுள்ளன. நான்கு சமய நூல்கள் மாத்திரமே உள்ளன. கீதை எனும் சமய நூலினூடாக சத்திய யுகத்தில் அன்றி இந்நேரத்திலேயே மூன்று தர்மங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றன. லக்ஷ்மி நாராயணர் அல்லது ராமர் ஒரு தர்மத்தை ஸ்தாபிக்கிறார் என்பதல்ல. இத்தர்மங்கள் இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டு வருகின்றன. பின்னர் இஸ்லாமிய, பௌத்த, கிறிஸ்தவ சமயங்கள் இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் என்னும் ஒரு சமய நூல் மாத்திரமே உள்ளது, அவ்வளவுதான். பின்னர் வளர்ச்சி நடைபெறுகிறது. தேவ தர்மமே புராதனமானதும் ஆதி தர்மமும் ஆகும். இப்பொழுது தேவ தர்மம் மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் மிகவும் நன்றாக நாடகத்தின் உட்கருத்தை புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு சந்தோஷமும் ஏற்படுகிறது. நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை ஸ்தாபிக்கிறீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு 100% நிச்சயமானது. இதில் யுத்தம் செய்வதற்கான கேள்வியே கிடையாது. ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. அது நிச்சயமானதாகும். அது மரணத்தை போன்று நிச்சயமானது. நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை கோருகிறீர்கள் என்பதை அறிவீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை கோருகிறீர்கள். அதிகளவு முயற்சியை செய்கையில் நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருகிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்களுக்குள் தந்தையின் புகழை கிரகியுங்கள். தந்தையை போன்று புகழத்தக்கவர்கள் ஆகுங்கள். இவ்வுலகத்துக்கு அப்பாலுள்ள தந்தையிடமிருந்து தூய்மை என்னும் உங்கள் ஆஸ்தியை கோருங்கள். தூய்மை ஆகுவதால் மாத்திரமே நீங்கள் உங்களுடைய ஸ்வர்க ஆஸ்தியை பெறுவீர்கள். 2. ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் சொந்த சரீரம், மனம், செல்வத்தின் மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபியுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் உங்களின் சம்பூர்ணமான முழுமையான ஸ்திதியின் கடலில் உங்களின் பழைய சமஸ்காரங்கள் என்ற சாம்பலை கரைப்பதன் மூலம் சமமானவராகவும் சம்பூர்ணமாகவும் முழுமையாகவும் ஆகுவீர்களாக. சம்பூர்ணமாகவும் முழுமையாகவும் தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்கும் உலகம் அழிவதற்கு முன்னர் உங்களின் பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகளை அழித்துவிடுங்கள். எந்தவொரு குழப்பத்தின் பெயரோ அல்லது சுவடோ எஞ்சி இருக்காதபடி உங்களை மிகவும் பிரகாசமாக ஆக்குங்கள். நீங்கள் புதிய பிறவி எடுக்கும் போது உங்களின் முன்னைய பிறவியின் அனைத்தும் மறக்கப்பட்டுவிடும். அதேபோல் உங்களின் பழைய விஷயங்களையும் சமஸ்காரங்களை எரித்து உங்களின் சம்பூர்ணம் மற்றும் முழுமை என்ற ஸ்திதியின் கடலில் அந்த சாம்பலை கரைத்து விடுங்கள். அப்போது நீங்கள் சமமானவர், சம்பூர்ணமானவர், முழுமையானவர் எனப்படுவீர்கள். ஸ்லோகம்: எந்தவொரு விரிவாக்கத்தையும் அதன் சாரத்திற்குள் அமிழ்த்துவிடும் மந்திர வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தந்தைக்கு சமமானவர் ஆகுவீர்கள். அவ்யக்த சமிக்கை: சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்து கொள்பவராகவும் ஆகுங்கள். சகித்து கொள்பவர்கள் புறத்தில் உள்ள எந்த ஒரு அதிர்வலைகள் மட்டுமன்றி தமது மனங்களில் எழும் எண்ணங்களாலும் பயப்பட மாட்டார்கள். தமது சகிப்புத்தன்மையால் அவர்கள் அனைத்திற்கும் முகம் கொடுப்பார்கள். அவர்களின் முகங்கள் சதா திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் புலப்படும். அவர்களின் கண்களும் பழக்க வழக்கங்களும் ஒருபோதும் அதிருப்தி அடையும்படி இருக்காது. அவர்கள் திருப்தி ரத்தினங்களாக இருப்பதனால் அவர்கள் சதா திருப்தியாக இருப்பார்கள். ஓம் சாந்தி.